வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் நம் வீட்டில் இருக்கும் குப்பைகளை எரிக்கலாமா புதைக்கலாமா என்ற தலைப்பில் த்ரீ ரோசஸ் குழுவினர் நடத்தும் பட்டிமன்றத்தை கேட்கலாமா?
இன்னைக்கு நடக்க போகும் பட்டிமன்றத்தின் தலைப்பு, நம் வீட்டில் உள்ள குப்பைகளை பொது இடத்தில் கொண்டு போய் கொட்டதல், வீட்டு குப்பைகளை எரிக்க வேண்டும் என்று இரண்டு தலைப்பில் பேச போறாங்க. வீட்டில் உள்ள குப்பைகளை ஒரு பொது இடத்தில் கொண்டு போய் கொட்டலாம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு இந்திரா தேவியும், குப்பையை எரிக்க வேண்டும் என்ற தலைப்பில் பேசுவதற்கு சைலஜாவும் இங்க வந்திருக்காங்க. இப்போ முதலில் குப்பைகளை ஒரு பொது இடத்தில் கொட்ட வேண்டும் என்ற தலைப்பில் பேசுவதற்கு நம் இந்திரா தேவி வந்திருக்காங்க.
நடுவர் அவர்களே, நம்ம வீட்டில் தினமும் குப்பைகள், அதாவது சமையலறை கழிவு, பிளாஸ்டிக் பேப்பர், கண்ணாடி பாட்டில்கள் உடைந்தது, இத்தகைய கழிவுகள், இந்த குப்பை எல்லாத்தையுமே தினமும் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த குப்பைகளை வாங்கிட்டு போகிறதுனால ஒவ்வொரு கிராமமும் சுற்றுச்சூழல் நிறைந்து காணப்படுது. நடுவரே, அவர்களுக்கு நம்ம நன்றியை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா குப்பைகளை கொண்டு ஊருக்கு ஒதுக்கிய புறத்திலே போடுறாங்க. அதனால தான் சுற்றுப்புறம் சுகாதாரத்தோடு நம்ம வாழ்கிறோம்.
வீட்டில் உள்ள கழிவுகளை ஒரு பொது இடத்தில் கொட்டணும்னு நம் இந்திரா தேவி சொன்னாங்க. இப்போ சைலஜா அதற்கு எதிர்ப்பாக என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா?
இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவையோருக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, குப்பையை வாங்குவதற்கு வர்றாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா எத்தனை பேரு தான் அந்த குப்பையை கொட்டுறாங்க நீங்களே சொல்லுங்க.
நடுவர் அவர்களே, சைலஜா அவர்கள் குப்பையே கொட்டலன்னு சொல்றாங்க. அதுல எத்தனை பேர் குப்பையை கொட்டுறாங்கன்னு சைலஜா கிட்டயே கேளுங்க.
நடுவரே, குப்பையை எடுக்கிறதுக்கு வர சமயத்துல ஒரு சிலர் வேலைக்கு போயிருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் குப்பையை கொட்டுவாங்க. வேலைக்கு போகிறவங்க அந்த குப்பையை வைக்க முடியுமா? அதனால் அந்த குப்பையை ரோட்டில் போடுறாங்க.
ரோட்டில் கொட்டாமல் இருக்க தான் பஞ்சாயத்துலேருந்து குப்பை தொட்டியும் பிளாஸ்டிக் பையும் தந்திருக்காங்க. தினமும் கொட்டலன்னா கூட ஒரு நாள் விட்டு கூட அந்த குப்பையை வெளியே வச்சுட்டு போனால் அந்த குப்பையை அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க தானே. அந்த குப்பையை வெளியே வச்சுட்டு போகிறது கூடவே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
நடுவரே, குப்பையை வீட்டுக்கு வெளியே வச்சா காக்கா நாயெல்லாம் வெளியே இழுத்து போட்டு வீட்டு முன்னாடியே பறப்புது. அதனால் நம்ம வீட்டில் வளர்த்துற கோழி, பூனை, நாய் அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும்போது நமக்கு பல நோய்கள் வரும், முக்கியமாக குழந்தைகளுக்கு. இது தெரியாதா நடுவரே?
நம்முடைய வீட்டு கழிவையும் குப்பைகளையும் எரிக்கணும்னு சொன்னாங்க. கழிவுகளை எரிக்கிறனால புகை வருது. நம்ம வீட்டில் எரிச்சாலே ஒரு ஏரியாவே புகை மண்டலமாக இருக்குது. ஒரு வீட்டில் எரிச்சாலே ஏரியா முழுவதும் புகை மண்டலமாக இருக்குதுன்னா அப்போ எல்லா வீட்லேயும் எரிச்சா என்ன ஆகும் நீங்களே கேளுங்க நடுவரே. அந்த புகையினால் வளரும் பிள்ளைகள் அதை சுவாசிக்கும் போது சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. புகை வெளியே வரனால காற்று மாசடையுது. அதிகமான புகையால் நுரையீரலும் கண்களும் பாதிக்கப்படுது. அப்புறம் நடுவரே, போகினால் தீய எண்ணங்கள் நீக்கி நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கொள்வதுதான். ஆனால் மர சாமான்கள் போகி பண்டிகைனா தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கொள்வதுதான். ஆனால் மர சாமான்கள், ரப்பர், டயர்கள், துணிகளை கொளுத்தும் நாளாகும். அன்னைக்கு மட்டும் பல லட்சம் டன் புகை வெளியேறி காற்று மண்டலம் புகை மண்டலமாக காட்சி அளிக்கின்றன. அப்போது அங்கிருக்கும் பெரியோர்கள், குழந்தைகள், வீசிங் இருப்பவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது அவங்களுக்கு தெரியறதே இல்லை. இப்படி எரிக்கிறனால காற்று மாசுபடுகிறது. அதனால நடுவர் அவர்களே, நம்முடைய குப்பைகளையும் கழிவுகளையும் ஒரு பொது இடங்களில் கொண்டு போய் கொட்டணும்னு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க.
நடுவரே, நம்ம இந்திரா தேவி சொன்னாங்க குப்பைகளை கொண்டு போய் ஒரு பொது இடத்துல கொட்டணும்னு. ஆனால் அப்படி கொட்டும்போது பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் மக்காத குப்பை. அந்த குப்பை கொட்டுற இடத்துல போய் பார்த்தா மாடு மேய்ஞ்சிட்ருக்கும், பண்ணி அந்த குப்பை கழிவுகளை சாப்பிட்டுட்ருக்கும். நடுவரே, மாட்டுக்கு தெரியுமா பிளாஸ்டிக்கை சாப்பிட்டா வயிறு உப்புன்னு? நம்ம கொட்டுற குப்பைகள்னால எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு பார்த்தீங்களா நடுவரே? பிளாஸ்டிக் போடுறதுனால காவா தண்ணி, மழை தண்ணி தேங்கி நிற்குது. அதனால் பல பிரச்சனைகள் வருது. நடுவரே, கன்னிகாதேவி காலனியில் கோத்தியரில் இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா?
அதென்ன, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. எங்க வீட்டு குப்பையும் கூட நான் அங்கதான் கொட்டுறேன்.
3 வருஷத்துக்கு முன்னால ஒரு மாசம் விடாம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழையில குப்பையெல்லாம் ஒரு குவியெல்லாம் அடிச்சுட்டு ஒரு பக்கத்துல உள்ள வீட்டையே மூடிடுச்சு. அது ராத்திரி நேரம். அந்த வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருந்த அம்மா அப்பா புள்ள 3 பேரும் மூச்சு முட்டியே இருந்து போயிட்டாங்க. அந்த சமயத்துல கோத்தேரியே சோகமா இருந்துச்சு நடுவரே. அதனால நடுவரே குப்பைகளை எல்லாம் ஒரு இடத்துல போட்டு எரிக்கணும், அதாவது என்னுடைய வீட்டு குப்பைகளை என்னோட இடத்துல போட்டு எரிக்கணும், அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவங்கவுங்க இடத்துல குப்பைகளையும் கழிவுகளையும் எரிக்கணும். அப்பதான் நம்முடைய வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுகாதாரமாக வைக்க முடியும். அதனால நடுவரே நம்முடைய வீட்டு குப்பைகளையும் எரிக்க வேண்டும் என்று நல்லதொரு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இது நம்ம வம்பா போச்சு, என்ன வேற தீர்ப்பு சொல்லோன்னு உட்கார வச்சிட்டீங்க. ஒரு பக்கம் குப்பைகளை ஒரு பொது இடத்தில் போடணும்னு நம் இந்திரா தேவி அவர்கள் சொன்னாங்க. ஏமா இந்திரா, பொது இடத்துல குப்பையை போடும்போது மக்கும் குப்பை தனியே மக்காத குப்பை தனியே போடணும். மக்கும் குப்பையை தனியே ஒரு இடத்தில் போட்டு வச்சா அது நாளடைவில் எருவாக நம் தோட்டத்துக்கே போடலாம். இன்னொரு பக்கம் குப்பைகளை எரிக்க வேண்டும்னு சைலஜா சொன்னாங்க. எரிக்கும் போது வளரிளம் குழந்தைகளுக்கு சுவாச கோளாறும் வயசானவங்களுக்கு அந்த புகையை சுவாசிக்கும் போது நுரையீரல் கோளாறும் ஏற்படுத்தும்னு இந்திரா அவர்கள் சொன்னாங்க. மக்காத குப்பையே பொது இடத்தில் எரிக்காம தனியா ஒரு இடத்தில் கொண்டு போய் எரிக்கலாம். அப்படி இல்லாம பிளாஸ்டிக்கே பயன்படுத்தாம இருந்தால் இன்னும் நல்லது. மக்கும் குப்பையே குழி தோண்டி புதைச்சால் விவசாயத்துக்கு எருவாக பயன்படுத்தலாம். மக்காத குப்பையே எரிக்கிறதும் மக்கும் குப்பையே புதைச்சு எருவாக உருவாக்குறதும் தான் இதற்கான தீர்ப்பு.
நேர்களே, இவ்வளவு நேரமா நம் வீட்டில் இருக்கும் குப்பைகளை எரிக்கலாமா புதைக்கலாமா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றத்தை கேட்டோமல்லவா? இப்போது மனிதருக்கான சுழலியல், அதை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற தலைப்பில் சில பழமொழிகளை கேட்கலாமா? மனிதருக்கான சுழலியல். மானிடரே வாருங்கள், வீடுகளை திண்மையுற கட்டுவோம், கதவுகளை வலிமையுற சேர்ப்போம், உடலை உறுதி கொள்ள பழகுவோம், உயிரை வலிமையுற நிறுத்துவோம், உள்ளத்தை உறுதி செய்வோம். இங்கனம் செய்தால் காற்று நமக்கு தோழனாகி விடுவான், காற்று மெலிய தீயை அவித்து விடுவான், வலிய தீயை வளர்ப்பான், அவன் தோழமை நன்று. இவை அனைத்துமே மனிதருக்கான சுழலியல் ஆகும். சுழல் எவ்வாறு அமைதல் வேண்டும்? மழை பெய்கிறது, ஊர் முழுவதும் ஈரமாகிவிட்டது. தமிழ் மக்கள் எருமைகளைப் போல எப்பொழுதும் ஈரத்திலேயே நிற்கிறார்கள், ஈரத்திலேயே உட்கார்கிறார்கள், ஈரத்திலேயே நடக்கிறார்கள், ஈரத்திலேயே படுக்கிறார்கள், ஈரத்திலேயே சமையல் செய்கிறார்கள், ஈரத்திலேயே உணவு உட்கொள்கிறார்கள். உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட அகப்பட மாட்டான். பொய்யாமல் குளிர்ந்த காற்று வீசுகிறது, தமிழ் மக்களே பலருக்கு ஜவரம் உண்டாகிறது, நாள்தோறும் சிலர் இறந்து போகிறார்கள், மிஞ்சியருக்கும் மூடர் விதிவசம் என்கிறார்கள். ஆமாடா, விதிவசம்தான். அறிவில்லாதவர்களுக்கு இன்பம் இல்லை என்பது ஈசனுடைய விதி. குளிர்ந்த காற்றையா விஷம் என்று நினைக்கிறாய்? அது அமிழ்தம். நீ ஈரமில்லாத வீடுகளில் நல்ல உடைகளுடன் குடியிருப்பாயினால் காற்று நன்று கிடைக்கும். நேர்களே, இவ்வளவு நேரமா மனிதருக்கான சுழலியல், அதை எவ்வாறு அமைக்கலாம் என்ற தலைப்பில் சில பழமொழிகளை கேட்டோம் அல்லவா? இப்போது திடப்பொருள் கழிவும் சுற்றுச்சூழல் கேடும் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா? திடப்பொருள் கழிவும் சுற்றுச்சூழல் கேடும். நான் இதை பற்றி பேச வரேன். உயிரினங்கள் வாழும் பகுதியில் உள்ள காற்று, நீர் போன்றவை அடங்கிய நிலை சுற்றுச்சூழல் என்று தற்கால தமிழ் அகராதி சுற்றுச்சூழல் குறித்த விளக்கம் தருகிறது. எனவே வாழும் உயிரினங்களும் சுற்றுச்சூழல்களும் உள்ள தொடர்பு முக்கியமான ஒன்றாகும். இந்த சுற்றுப்புறம் மாசடைதல் நீண்ட காலமாகவே நடந்து வருகின்றன. தற்காலத்தில்தான் மக்களிடையே சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு பெருகி வருகிறது. ஒரு பொருளில் நீக்க வேண்டியதாக உள்ள அல்லது ஒன்றின் தூய்மையை கெடுக்கும் வகையில் சேரும் அழுக்கு மாசு எனப்படும். இந்த சுற்றுச்சூழலில் தன்மையை கெடுக்கும் வகையில் பல காரணங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதாவது பெருகி வரும் மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்புரட்சி, நாகரிக வாழ்க்கை போன்றவைகளால் மாசு அடைதல் உலக நாடுகளில் இன்று பெரும் கவலைக்குரிய சிக்கலாகி உள்ளது. சுற்றுச்சூழலில் மாசடைதல் திட திரவ வாயுக்களால் நிகழ்ந்தாலும் திடப்பொருள் கழிவுகளால் வரும் சுற்றுச்சூழல் கேடு, இவற்றை குறித்து சில தகவல்களை கேட்கலாம். திடப்பொருள் கழிவு, உயிரினங்களால் தேவைக்கற்ற கழிக்கப்பட்ட பொருட்கள் உள்ள சில கழிவுகள் எளிதில் நீரிலோ காற்றிலோ கலக்கும் தன்மையை கொண்டது. இவ்வகை கழிவுகள் திடப்பொருள் கழிவுகள் என கூறுகின்றனர். இந்த திடப்பொருள் கழிவுகளால் காற்று, நீர், மண் ஆகியவை பெருமளவில் மாசடைகின்றனர். இக்கழிவுகள் அகற்றுவதில் சீரிய முறையை பின்பற்றினால் பொதுமக்களின் உடல் நலத்தையும் சுற்றுப்புற சூழலையும் காக்கலாம். மேலும் அகற்றப்பட்ட இக்கழிவுகளை தக்க முறையில் பயன்படுத்தினால் பொதுமக்களுக்கு மீண்டும் பிற வேலைகளுக்கு உதவும் படியாக மாற்ற இயலும். இந்த திடப்பொருள் கழிவுகளின் வகைகள்னு பார்த்தோம்னா அதில் இக்கழிவுகள் அதனதன் தன்மை வகை கொண்டுள்ளனர். அதில் ஒன்று குப்பை, இரண்டு பயனற்ற பொருட்கள், மூன்று நோய்கிருமிகளை உருவாக்கும் கழிவுகள், நான்கு தொழிற்சாலை கழிவு, ஐந்து விவசாய அடிப்படை கழிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது குப்பை. இந்த குப்பை கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மக்களால் உபயோகிக்கப்பட்டு பின் வீணான பல பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், தோல், குளிர்பான டப்பா, உணவுப் பொருட்களின் எச்சுங்கள், இன்னும் பல வகை இவை அனைத்துமே ஓரிடத்தில் கொட்டி கிடக்கின்றனர். இதனால் நகரெங்கும் குப்பை அதிகரிக்கிறது. இந்த குப்பைகள் சரியான முறையில் அகற்றாவிட்டால் நாளடைவில் சிதைவு மாற்றத்திற்குட்பட்ட அழுகி நாற்றம் ஏற்பட்டு சுற்றுப்புறத்தை மாசடைய செய்கிறது. இதனால் காற்று அதிக அளவில் மாசடைகிறது. இவற்றின் மீது மழை பெய்யும் போது நீர் தேங்கிய பின் நிலத்தால் உறிஞ்சப்படுகையில் நிலத்தடி நீரும் மாசடைகின்றனர். இக்குப்பையில் உள்ள உணவு எச்சுக்கள், வேறு சில நுண்ணுயிர்கள், பறவைகள், சிறு விலங்குகள் உணவாகும். அதே சமயத்தில் ஈக்கள், கொசுக்கள் நோய்கிருமியை வளர்க்கும் நுண்ணுயிர்களை பல்கி பெருக ஏதுவாகின்றன. இவை மனிதனின் உடல் நலச்சீர்கேட்டிற்கு பெருத்த அபாயத்தினை விளைவிக்கின்றன. குப்பை குளங்களில் உருவாகும் எலிகளால் பிளாக், என்டிமிக்டைபஸ், இழப்பை புழு நோய் போன்ற நோய்கள் உருவாகின்றன. சமீபத்தில் சுரத்தில் தோன்றிய பிளாக் நோய் இத்தகும் குப்பை குளங்களால் ஏற்பட்டு வருகின்றன. பயனற்ற பொருட்கள், இந்த பயனற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா எரியும் தன்மை கொண்டவை ஒன்று, இன்னொன்று எரியாத தன்மை கொண்டவை என ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இதில் வந்து காகிதம், மரம், தோல், தோட்டக்கழிவு, ரப்பர் பொருட்கள் போன்றவை எரியும் தன்மை கொண்டது. இவற்றுள் கலந்துள்ள சில இரசாயன பொருட்களால் கோடை காலங்களில் அதிக வெப்பநிலையில் தீ பிடிக்கும் அபாயம் உருவாகிறது. உலோகங்கள், கண்ணாடி, பீங்கான் பொருட்கள், கட்டுமான பணிகளின் போது ஏற்படும் கழிவுகளாய் கற்கள் ஆகியவை எரியாத தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. இவை அனைத்துமே பயனற்ற பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நோய் கிருமிகளை உருவாக்கும் கழிவுகள். இதில் காடுகளில் அல்லது நகர் கிராமங்களில் இருக்கும் பறவைகள் விலங்குகளினால் ஆகியவை தக்க முறையில் அகற்றப்படாவிட்டால் அபாயமான நோய் கிருமிகள் உற்பத்தி ஆகி காற்றினை மாசுபடுத்தி மனிதர்களின் உடல் நலத்திற்கு தீங்கை விளைவிக்கின்றனர். மருத்துவமனைகளிலிருந்து அகற்றப்படும் இரத்த தோய்ந்த பஞ்சு, அறுவை சிகிச்சையின் போது வெளியேற்றப்படும் கழிவு பொருட்கள், இவை அனைத்துமே அகற்றாவிட்டால் நோய் கிருமிகள் தொற்று வருவதற்கு ஒரு அபாயமாக இருக்கின்றனர். அடுத்தது தொழிற்சாலை கழிவு. ரசாயனம் மற்றும் வேறு பல பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் பெரும்பாலான திட கழிவுகளை வெளியேற்றுகின்றன. இத்தகைய கழிவுகள் சில தானே எரியும் தன்மை கொண்டது, இன்னொன்று வெடிக்கும் தன்மை கொண்டது, நச்சுத்தன்மை அல்லது கதிரியக்கத்தன்மை வாய்ந்தவையாகவும் இருக்கின்றன. இந்த கழிவுகள் உயிருக்கு அபாயகரமான கழிவுகளை வெளியேற்றப்படுவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் தகவல் அளிக்கின்றன. பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், உர மருந்து பொருட்கள், சர்க்கரை தொழிற்சாலை போன்ற இடங்களில் பல வகை நச்சு கழிவுகள் தோன்றுகின்றன. இவை அனைத்துமே தொழிற்சாலை கழிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேயர்களே, இவ்வளவு நேரமா திடப்பொருள் கழிவும் சுற்றுச்சூழல் கேடும் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? இப்போது கழிவு மேலாண்மை மற்றும் கழிவு பொருளின் வகைகளை பற்றி கேட்கலாமா? கழிவு பொருட்களின் வகைகள். நாம் பயன்படுத்தி எரிகின்ற கழிவு பொருட்களின் தன்மைகள் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பது அவசியமாகும். திட கழிவுகள் வெளியேற்றம் என்று பதில் அல்ல. தொழில் புரட்சிக்கு முன்னால் தொழிற்சாலை பெருகுவதற்கு முன் பெருமளவு கழிவுகளாக இருந்தது வீட்டு கழிவுகள், வேளாண் கழிவுகள் தாம். இத்தகைய கழிவுகள் எளிதில் இயற்கையிலேயே சிதைந்து போகும் தன்மை கொண்டன. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு உற்பத்தியாகும் கழிவுகளின் அளவு மட்டும் அதிகமாகவில்லை, கழிவுப் பொருட்களின் தன்மையில் பணியில் வேறுபட்டுள்ளன என்பதை நாம் உணர வேண்டும். சில வகைகள் இருக்கின்றன. ஒன்று, உயிர்ம சிதைவடையும் பொருட்கள். இவை வீட்டு கழிவுகள், வேளாண் கழிவுகள் என்று சொல்லலாம். அந்த பொருட்கள் எளிதில் இயற்கையிலேயே சீக்கிரம் சிதைத்து போகும் தன்மை கொண்டன. இவற்றின் மூலம் ஏற்படும் சீர்கேடுகள் குறைவானதாகும். இந்த உயர்மை சிதைவடைய பொருட்கள் பெருமளவு நகர்ப்புற தொழிற்சாலைகளிலும் பயிர் பாதுகாப்பு மருந்துகளில் பயன்படுத்தும் வேதிய பொருட்கள் ஆகியவை ஆகும். இவை இயற்கை சூழலில் சிதைவடையாத தன்மை கொண்டதாகும். ஆனால் இத்தகைய வேதிப்பொருட்கள் உயிரின சூழலின் வகம் தொகுப்பில் பல்முறை பெருக்கமடைந்து முடிவில் மனித இனத்தை பாதிக்கும் தன்மை கொண்டதாகும். இந்த இயற்கையில் கழிவுப் பொருட்கள் மக்கி சிதைவடையும் கால அளவு, நாம் தூக்கி எறிகின்ற கழிவுகளின் வகைகள் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவை இயற்கை சூழலில் எவ்வளவு காலம் சிதைவடைய எடுத்துக்கொள்கின்றன என்பதையும் அறிந்து கொள்ள சில பொருட்களின் மக்கிய சிதைவடையும் கால அளவுகளின் மட்டும் பார்க்கலாம். கழிவு பொருள் அதாவது அதில் வந்து கால அளவு, அந்த கழிவு பொருட்கள்னு பார்த்தோம்னா வாழைப்பழ தோல், அதோடைய கால அளவுன்னு பார்த்தோம்னா 3-4 வாரங்கள் மட்டுமே. அடுத்தது காகித பை, அது 1 மாதம். கிழிந்த துணி 5 மாதங்கள். உள்ளன் காலுறை, இது 1 வருடம். மரம் 10 மற்றும் 15 வருடங்கள். தோல் காலனி 40 மற்றும் 50 வருடங்கள். டின் 50 முதல் 100 வருடங்கள். அலுமினிய டப்பா 200 முதல் 500 வருடங்கள். பிளாஸ்டிக் குடம், கண்ணாடி புட்டி, இவை 1 மில்லியன் வருடங்கள். இதற்கு மேலே இன்னும் கண்டறிய முடியவில்லை. ஒரு கடித உரையை படித்து தூக்கி எறிந்ததுடன் அது மண்ணில் விழுந்து சிதைவடைய ஒரு மாதம் எடுத்துக்கொள்கின்றனர். அந்த ஒரு மாத காலம் இந்த மண் சூழலை தொகுப்பில் பல்வேறு பாதிப்பினை ஏற்படுத்துகின்றனர் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது, கழிவுப் பொருட்களினால் மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் கழிவு மேலாண்மையின் அவசியம். நாம் அன்றாட வாழ்க்கை நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் பெருமளவில் உயிரின சூழ்நிலையை பாதிப்படைய செய்கின்றனர். அதில் பல சீர்கேடுகள் நேரடியாகவே மனிதனை தாக்குகின்றனர். இப்படிப்பட்ட தாக்குதலின் மேல் கவனம் செலுத்த நம்மால் முடியாமல் போவது வியப்படைய வைக்கின்றனர். கழிவுகளை பிரித்தாலும் திறனை பெற்று அகற்றும் சரியான முறையும் மேலும் மேலும் கழிவுகளை உற்பத்தி செய்வதை எந்தெந்த வழிகளில் கட்டுப்படுத்த முடியும் என்ற உணர்வை ஒருங்கிணைக்கும் முறையைத்தான் கழிவு மேலாண்மை என்று கூறலாம். இந்த கழிவு மேலாண்மையில் அவசியத்தை இன்னமும் நாம் உணரவில்லை என்றால் எதிர்கால சந்ததியினருக்கு உணர்த்த தவறிவிட்டால் இந்திய நாடு மேலும் மேலும் உலக நாடுகளில் குப்பை தொட்டியாவதை தவிர்க்க முடியாமல் போகும். இந்த கழிவு மேலாண்மையை நடைமுறை செயல் நுட்பங்கள், தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மேலும் தேவைகளை குறைத்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். முடிந்தவரை நீண்ட காலம் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். தேவையான கழிவுகளை மறுசுழற்சியின் மூலம் திரும்ப பயன்படுத்துதல், எரிவதற்கு முன் இப்பொருள் பயன்படுமா என்று சிந்தித்தல், எரிந்த கழிவுகளை பிரித்தாலும் முறை மற்றும் அகற்றும் முறையும் கற்றறிதல் அவசியம். கழிவுகளின் வகைகளை பிரிக்கலாம். 1. நம் வீட்டு குப்பை கூடையில் எந்தெந்த வகையினை கொண்ட கழிவுப் பொருட்கள் இருக்கின்றன என்று பார்க்கும் பழக்கமுண்டா? எல்லா கழிவுகளையும் ஒரே மாதிரி அகற்றும் முறை நமக்கு உண்டு. அப்படியில்லாமல் சில முறைகள் மூலம் செயல்பட்டால் சூழ்நிலை கேடுகளை தவிர்க்க முடியும். மறுசுழற்சி உகந்த கழிவுகள், அதாவது அதில் பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, காகித கழிவுகள் இவைகள் தனித்தனியாக சேகரித்து இத்தகைய பொருட்களை வாங்குபவரிடம் தர வேண்டும். மண்ணில் புதைக்கக்கூடிய கழிவுகள், இரத்தக்கரை படிந்த பஞ்சுகள், நாப்கின்கள் பயன்படுத்திய சிரஞ்சு மற்றும் ஊசி போன்றவைகள் தனியாக சேகரித்து நகராட்சி குப்பை அகற்றும் ஊழியரிடம் தர அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலத்தில் புதைத்து விடுவார்கள். நச்சுத்தன்மையுள்ள கழிவுகள், அதில் பெயிண்ட், உடைந்த குழல் விளக்கு, பல்ப், நாட்கடந்த மருந்துகள், பூச்சி மருந்து டின்கள், பூச்சி மருந்து, ஷாம்பு பாக்கெட்கள், பேட்டரிகள் போன்றவற்றை தனியாக சேகரித்து சுகாதார முறையில் நிலத்தடியில் புதைத்து வைக்க வேண்டும். சாதாரணமாக தூக்கி எறிந்தாலோ ஒரு குழிக்குள் போட்டு மண் போட்டு மூடினாலோ நிலத்தடி நீர் மாசுபடும் அபாயமும் உண்டு. கரிம கழிவுப் பொருட்கள், அதில் இலை, தலைகள், பழம், பூ, காய்கறிகளின் தோல், சமைத்த மீதியுள்ள உணவு வகைகள், சமையலறை கழிவுகள் மற்றும் தோட்ட கழிவுகள் இவைகளை தனியே சேகரித்து எருக்குழிக்குள் போட்டு மட்க வைத்து எருவாக பயன்படுத்தலாம். காகித கழிவு மேலாண்மை, இன்றைய உலகில் காகிதத்தின் பயன்பாடு மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. செய்தித்தாளிலிருந்து பேருந்து கட்டணம் சீட்டு வரை எல்லா காகிதத்திலும் அவசியத்தை நமக்கு விளக்குகிறது. பயன்பாடு எவ்வளவு அளவுக்கு அதிகமாக உள்ளதோ அந்த அளவு கழிவு பொருள் உற்பத்தியாகும் அளவு அதிகமாகவும் அபாயமும் உள்ளது. காகிதங்களை பயன்படுத்தும் முறையிலும் நாம் அதிக சிக்கனம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் காகிதம் உற்பத்தி செய்ய மூலப்பொருள் மரங்களே ஆகும். காட்டு வளத்தை காப்பாற்றி நாம் காகிதம் பயன்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த காகிதங்களை பயன்படுத்தும் முறையில் அதிக கவனம் நோட்டில் கடைசி வரி வரையில் எழுதுதல், தலைய நோட்களில் பின்புறத்தை குறிப்புகள் எழுத பயன்படுத்துதல் செலுத்துதல். நமக்கு வரும் காகித உரைகளை மறுபடியும் தக்க முறையில் பயன்படுத்துதல். காகித கழிவுகளை முறையாக பயன்படுத்த காகித கூழ் தயாரித்து காகித கூடைகளை பொம்மைகள் வண்ணப்பூச்சுடன் கூடிய அலங்கார பொருட்கள் கல்வி சம்பந்தப்பட்ட துணை கருவிகள் செய்தல் போன்றவை செய்யலாம். இவை அனைத்துமே காகித கழிவு மேலாண்மையாகும். நார்பொருட்கள், காகிதத்திற்கு மரங்கள் ஆக்கிரமிக்கும் நிலத்தில் பாதியோ இவற்றுக்கு போதும். ஆதலால் நிலப்பரப்பு மிச்சப்படுகிறது. உலகின் காகித தயாரிப்பில் 4% நிறைவு செய்கின்றனர். இந்த சதவீதம் இன்னும் கூடுதலாக உற்சாகப்படுத்த வேண்டும்.
நேயர்களே, இவ்வளவு நேரமா கழிவு மேலாண்மை மற்றும் கழிவு பொருளின் வகைகளை பற்றி கேட்டோம் அல்லவா?
நேயர்களே, இப்போது சுகமுடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை கேட்கலாமா?
சுற்றுச்சூழலை சுத்தமுடன் வைப்போம், நம் சுற்றமும் உலகமும் சுகமுடன் வாழ்வோம். பெற்ற தாயென பெருவள நதிகளை, உற்ற தந்தையென உயர்வு தரும் வனங்களை, பற்று வாழ்வினில் பயன்படும் காற்றினை, நற்ற தவமென நலந்தரும் வானினை, கைகளில் புனையா கவிமிகும் விரிப்பாம், காலங்கள் தோறும் கட்டழகு சிரிப்பாம், கைவசம் இருக்கும் கண்கொள்ளா இருப்பாம், கண்டிட கண்டிட தித்திக்கும் இயற்கையாம், தொழில்மயமாக்குதல் தேசத்தின் நன்மை, தொத்திடன் தீமையே துரத்திடல் கடமை, எழில்மயம் கொழிக்கும் இயற்கையே கெடுத்தால், இருள்மயம் படரும் இன்னல்கள் கொடுக்கும், அறிவியல் நன்மை அன்றாடம் ஆகும், ஆயினும் அதனால் மாசுகள் சூழம், ஆக்கத்தை இழக்கும் அழிவினை தவிர்த்து, அருளெனும் தூய்மையை என்றும் காத்து.
நேர்களே, இவ்வளவு நேரமா சுகமுடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை கேட்டோம் அல்லவா? நேர்களே, இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரமா திடப்பொருள் கழிவு, சுற்றுப்புற தூய்மை, கழிவு மேலாண்மை, கவிதைகள் போன்றவற்றை அதிகமாக கேட்டோம் அல்லவா? நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.